ஓம் சிவாய நமம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சீர்காழிக்கு 12 திருநாமம் உண்டு. பிரமபுரம் பிரமன் வழிபட்டது, வேணுபுரம் இறைவன் மூங்கிலாக இருந்தான், புகழி தேவர்கள் புகலிடமாக இருந்தது, வெங்குரு வியாழன் வழிபட்ட தலம், தோணிபுரம் தோணிபுரத்தில் சாமி இருக்கிறான், புந்தராய் சிரபுரம் புறவம் சண்பை சீர்காழி கொச்சைகயம் கழுமலம் என்று 12 திருநாமம் அந்த ஊருக்கு. தேமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இவனல்லவோ என்று உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னாராம் சுவாமி. முதல் திருப்பதி இதுதான். புற்றலாமை இளநாக மூடே நம்முளைக்கும்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தனது உள்ளங்கவர்கள் கற்றல் கேட்டல் உடையார் வெறியார் கடல் கையால் தொழிலேத்த பெற்ற மூர்ந்த திரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கடைசி பாட்டு. அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். 3 வயசு குழந்தை சொன்னது, என்னுடைய மனம் ஒரே நெறியில் இருந்து சொன்னேன் இந்த தமிழை என்று சொல்லுகிறது. முடியுமா? நான் பாடிக்கொண்டே நினைக்கிறேன், இவர் வாசிக்கிறாரா இவன் வாசிக்கிறானா அவங்க எல்லாம் கேட்கிறாங்களா யார் வந்தான்னு என்னுடைய சிந்தை பறக்கிறது இல்லையா. அவர் சொன்னார், ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவ கொள்வீரே சீதல் தெரிதே திரு நெறிய தமிழ் வல்லவ கொள்வீரே சீதல் தெரிதமே ஒரு நெறிய மனம் வைத்துணர் யாரு பாடுகிறார்களோ அவர்களுடைய சொல் வினை இருக்கிறார்கள், சஞ்சித வினை என்று சொல்லுகிறார்களே, பழைய மூட்டை எத்தனையோ ஜென்மாவாக செய்த பாவம் போய்விடும் என்று எழுதி வைக்கிறார் சுவாமி. அதனாலத்தான் அகத்திய முனிவர் பின்னால வந்தவர் எழுதுகிறார், தோளுடைய செவியனும் கூற்றாயின வாரும் பித்தாபுரை சூடும் ஆண்டவனுடைய பேர் அருள் வடிவம் அந்த திருப்பதிகம் என்று எழுதி வைக்கிறார் அகத்திய முனிவர். அது மாத்திரம் இல்லை, அது அந்த பழைய முறையில பாத்தீங்கன்னா இது நட்டபாடை என்று அதற்கு பேர் இருக்கிறது. அந்த ஏட்டுச்சுவடியில அப்படித்தான் இருந்திருக்கிறது. நமக்கு எடுத்து தந்தானே அந்த மகா மன்னன் ராஜராஜ சோழன். ஆமா, அது இப்படித்தான் அந்த பெண் பாடி காட்டினாள் என்றும் நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படியோ பாடிட்டு இருக்கிறோம், அது எங்களுடைய விதிவசம், அதை விட்டு விடுவோம். ஆக அது என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா, இந்த அந்த நாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு பாத்தீங்கன்னா மா ப நீ பாக அப்படின்னு இருக்கு. இதற்கு ஆரோகண அவரோகணம் என்று பெயர் சங்கீதத்துல. இதுக்கு இது வந்து எலும்பு மாதிரி. இப்ப நம்ம உடம்புக்கு எலும்பு இல்லைன்னா என்ன, புழுவுக்கு தான் எலும்பு கிடையாது, நமக்கு எல்லாம் எலும்பு உண்டே இல்லையா. இந்த எலும்பு இல்லாட்டி வேணா அந்த கை இப்படி நிக்காது, அப்படி அப்படி நிக்காது, தோண்டும் இல்லையா. ஆமா, இந்த எலும்பு மாதிரி தான் இந்த சுரங்கள். அது இல்லாம பாட முடியாது, அது இல்லாமல் பாடினால் தப்பாத்தான் வரும். எப்பவோ ஒரு சமயம் ரைட்டா வரலாம், பல சமயம் அது ரைட்டா வரணும்னு சொன்னா அது தெரிஞ்சாதான் வரும், இல்லட்டுதான் வராது. ஆக அந்த ராகம் பாத்தீங்கன்னா 5 சுரம் இருக்கிறது. என்று வருகிறது. என்ன அர்த்தம்? அஞ்சு எண்ணிக்கை கொண்ட பஞ்சாட்சரத்தைக்கு உரிய கடவுள், அவனுக்கு பாடுகிற ராகத்திற்கும் அஞ்சு சுரங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த தாளம் ஒன்னு போடுறோம் பாருங்க, அதுக்கு அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டம்னு பேரு. கண்டம் சொன்னா சங்கீத உலகத்துல அஞ்சுன்னு அர்த்தம். அப்ப தாளத்திலையும் அஞ்சு, ராகத்திலையும் அஞ்சு, பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற கடவுள்.
அது மாத்திரம் இல்ல, அஞ்சு ஊர்ல அவன் சிறப்பாக அமைந்திருக்கிறான். பிருத்தி அப்பு தேய்வாயு அல்ல, ஆக அவனுக்கு பஞ்சாட்சரம் தான் ஜபம் இல்லையா. அஞ்சு 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 அஞ்சுன்னு இருக்கிற கடவுளுக்கு ஆறு சுரத்துல ஒரு ராகம் பாடலாமா? கூடாது என்று எண்ணியிருக்கிறார். அஞ்சு சுரத்துல உள்ள ஒரு ராகம், அஞ்சு எண்ணிக்கையில உள்ள தாளத்தை போட்டு பாடியிருக்கிறார் சுவாமி. அதனால்தான் அவரை சொல்லும் போது சேக்கிடார் பெருமான் சொல்லுவார், கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் எழுதியிருக்கிறார். கானத்தினுடைய பிறப்பே திருஞான சம்பந்தர் தான் எழுதி எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிடார் பெருமான். இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை மூன்றாவது வயதிலே அவர் பாடினார் என்பது மாத்திரம் இல்லாமல், அந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே எட்டாவது பாடல் தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். இராவணன் என்ன செய்தான், அவருடைய ரதம் பத்து திக்கும் செல்லும், ஒரு நாள் இப்படி வடக்கே போச்சு, அந்த இமயமலை தடுத்தது, பார்த்தான், என்னடா ரதம் போல இமயமலை, இமயமலை என்ன தூக்கி எரி அப்படின்னா தூக்கணும், என்னடா மலை நடுங்குதேன்னு பார்த்தார் சுவாமி. கீழே அந்த பய தூக்குறான், ஓஹோ சொல்லிட்டு தன்னுடைய விரல் நுதியை எப்படி வச்சாராம். இது அப்பர் சுவாமிகள், மலித்திரை ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே என்று சொல்லுவார். அப்படி நல்லா ஊண்டினான்னா இவன் இருக்கிற இடம் தெரியாமல போயிருப்பான். சும்மா அப்படி வச்சார், இவனுடைய பத்து தலையும் தனியா ஓடி போச்சு, இந்த இருபது கையும் தனியா ஓடி போச்சு, கடந்து ஐயோ ஐயோன்னு கத்துறான். அந்த வேகத்துல ஒரு முனிவர் அங்கே வந்தார், அவருக்கு பேரு வாகீச முனிவர்னு பேரு. அவர்தான் மறுபிறவியாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்று சொல்லுவார்கள். ஏண்டா ஏண்டா அப்படி கிடக்கிற அப்படின்னு கேட்டார். நான் மலைய தூக்குன்னு இப்படி ஆயிப்போச்சுன்னா, ஏண்டா சாமி தங்கிற மலைய வந்து நீ கும்பிடு போட்டு போகலாமா, நீ இப்ப மலைய தூக்கலாமாடா ஐயா, ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டு பெல்ல ஒருத்தன் அடிச்சானா நமக்கு எப்படி இருக்கும், கதவை திறக்கும்போது என்ன சொல்லுங்க, பைத்தியக்காரன் எவனோ 12 மணிக்கு வந்து அடிக்கிறாண்டா அப்படின்னு நிச்சயமா சொல்ல மாட்டோமோ, நிச்சயமா சொல்லுவோம். ஆமா மலைய தூக்குனா விடுவாரா, இப்படி பண்ணிவிட்டார். அப்ப சொன்னாரா அந்த வாக்கியச முனிவர், டேய் இறைவனை பாடுறா, பாடினா அவன் சந்தோஷப்பட்டுக்கு எதை வேணாலும் கொடுப்பாண்டா அப்படின்னாரான். அவனுக்கு தசக்ரீவன் பேரு அந்த ராவணனுக்கு, ராவணன் பேரே சிவந்தான் கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட வாழ் ஒன்று கொடுத்தான், 3000 ஆண்டு நீ வாழ்க என்று வாழ்நாளும் கொடுத்தானாம். வாழ்நாள் கொடுத்தான், வாழை கொடுத்தான், போன தலை கையெல்லாம் திரும்பி கொடுத்தான், பாட்டு பாடிவிட்டால் அவன் இறங்கி விடுவான் என்று குறிப்புக்குத்தான் இதனை சுவாமி எட்டாவது பாட்டு தோறும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப நாமனும் பாடி விடலாமே எப்படி இல்லையா, தெரிஞ்ச வரைக்கும் பாடிவிட்டா அவனுடைய அருள் கிடைச்சி விடும் அல்லவா. இதற்காக நான் 10 வருஷம் படித்தேன், அது மாதிரி முடியுமா, எல்லாராலையும் முடியுமா, முடியாது தானே. எதேனும் ஒண்ணு பாடிவிட்டோம்னா அவனுடைய அருள் கிடைத்து விடும் தானே, நாம எல்லாரும் சேர்ந்து போய் பாடி விடுவோமா.
ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம பார்வதி வதயே.
ஆக இது இந்த எட்டாவது பாட்டு அவருடைய பதிகந்தோறும் இருக்கும், ஆனால் ஒரு சில பதிகத்தில் இல்ல, அதற்கு காரணமும் எழுதியிருக்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள். ஆக 9வது பாட்டுல நிச்சயமாக பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத கடவுள் என்று அதுல குறித்திருக்கும். அதுல என்ன காரணம், பெருந்தேவர்களே காண முடியவில்லையே, பாக்கி யார் காண முடியும் என்பது ஒண்ணு. ரெண்டாவது, பிரம்மன் கல்விக்கு உரியவன், மகாவிஷ்ணு செல்வத்துக்கு உரியவன், ஆக கல்வியும் செல்வமும் இவனை தேடி காண முடியாது தெரியுமா உனக்கு, அன்பால தான் அவனை காண முடியும் என்பதை குறிப்பதற்குத்தான் 9வது பாட்டு தோறும் அது இருக்கிறது என்றும், 10வது பாட்டுல நீ புறச்சமயத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, என்னுடைய சமயமே உயர்ந்த சமயம்,
நீ இதிலேயே இரு என்று அவர் சுற்றி காட்டுவது போல பத்தாவது பாட்டு தோறும் வேறொரு மதத்திற்கு நீ செல்ல வேண்டாம், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர் தப்பான வழியில் உன்னை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள் வேண்டாம் என்று அந்த வழியை அவர்கள் சொன்னது இந்த பத்தாவது பாட்டு தோறும் அது வரும். பதினோராவது பாட்டுல நிச்சயமாக இந்த பதிகத்தை நீ படிச்சீன்னா உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றுதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்குமானா? நடக்கும். என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் சொல்றேன். நீங்க நினைக்கலாம், ஓஹோ உன்னுடைய வாழ்க்கையை வச்சு நீ உலகத்தை அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லு. கிடையாது. எடுத்துக்காட்டா நான் என்னத்தானே சொல்ல முடியும், வேற யார சொல்ல முடியும், என்ன எனக்குத்தானே தெரியும், உங்களை எனக்கு தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக ஒன்னே சொல்லு, தவறா நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. விஷந்தீர்த்த திருப்பதிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் தினந்தோறும் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகம் என்ன செய்யும் தெரியுமா? திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து வைக்கும் என்பதும் ஒன்று, விஷ நீர் போகும் என்பதும் ஒன்று. நான் இதை படிச்சேன், எனக்கு அது வந்து விட்டது. எது? குடும்பம். ஒன்னாச்சா? விஷ நீரும் என் கட்டுப்பாட்டோட இருக்கிறது. நிச்சயமாக. நான் ஒரு தடவை இந்த குருசாமி மொழியார் ஒரு பெரிய டாக்டர், அவரை போய் நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, டேய் நான் சொல்ற மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டுருக்கீல்ல, உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் போன்னு சொல்லிட்டாரு. இப்ப கடவுள் தான் என்ன காப்பாத்துறான். ஆமா, இல்லாட்டி நான் இந்த வயசு நான் பாடிக்கொண்டிருக்க முடியுமா? அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகத்தை பாடினால் இந்த உலகம் எல்லாம் அவனுடைய புகழ் போகும் என்று எழுதி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். பயஞானம் வல்லார் மருகப் பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு. ஆக இந்த பதிகத்தை புகழ் உலகம் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள். நான் படித்தேன். என்னுடைய பேரை இன்னைக்கு அமெரிக்காவில் சொன்னாலும் தெரிகிறது. நிச்சயமாக நான் அமெரிக்காவுக்கு போனா இல்ல கிடையாது, அது எந்த திக்கில் இருக்குன்னு கூட தெரியாது. அங்க போய் அங்கிருந்து எனக்கு லெட்டர் வருகிறது, எல்லாரும் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவில கூட உங்க பாட்டு ஒலிக்குன்னு சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கால ஒலிக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவாரத்தை படித்தேன். நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதைத்தான் சாமி எழுதுகிறார். பதினோராவது பாட்டு தோறும் என்ன எழுதுகிறார்? இப்படி நீ படித்தேயானால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று. நிச்சயமாக எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் என்று ஒரு தேவாரம் இருக்கிறது. அந்த தீயாழி பதியம் அதுல கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? முதல் பாட்டு சொல்றேன். எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் கண்ணடைந்தார் தம்பிரானாவானும் கடலேந்து கையானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் பம்புலாம் பொடி பிரமபுரத்து உறையும் வானவனே. இது ஒரு பதிகம். இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது? தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே கத்துவனே கண்ணடைந்த மதிப்பிரமபுரத்து உறையும் காவலனே. ஒரு பொம்னாட்டி ஒரு நடராஜா படத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து, சாமி சாமி இந்த படம் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க வச்சு நின்று கூட்டாங்க. கடவுளே, நம்ம தெய்வத்தை அப்படியா சொல்லப்படுகிறது? இல்லையே, அரியாத்தனத்தினால சொல்றாங்க. அப்படி கிடையாது, செல்வம் கொழிக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிறது அவர்களுக்கு. அவனை நினைத்தால் கிடைத்து ஓட்டாண்டி ஆக்கிவிடுவான்? கிடையாது. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மது பிரமபுரத்து உறையும் காவலனே முன்னடைந்தம் மொழி பத்தும் இவை வந்தார் பொன்னடைந்தார் போகங்கள் பலனடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்து விடலாம், பல போகங்களை அடைந்து விடலாம், அவன் புண்ணியனாக இருக்க முடியாது இல்லையா? பொண்ணும் பொருளும் ஒருத்தனுக்கு கிடைச்சுனா அவன் புண்ணியவானாக நிச்சயமாக இருக்க முடியாது. சாமி சொல்லுகிறார், என்னுடைய தேவாரத்தை படி, நீ பொண்ணும் கிடைக்கும் உனக்கு போகமும் கிடைக்கும். போகம் என்பது அனுபவித்தல் என்று பொருள், அவ்வளவுதான். நல்ல வயிறார சாப்பிடுறதும் அனுபவித்தல் தான், போகம்தான் இல்லையா? நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. நிச்சயமாக நிச்சயமாக அவர் சொன்னது நமக்கு பறிக்கும், ஆனால் நம்பிக்கையோடு படித்து விட வேண்டும். இப்படி பதினோராவது பாட்டு தோறும் அதை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கடைசி பாட்டில் அந்த பயன் சொல்லுவார். அந்த பயன் நிச்சயமாக நமக்கு பறிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் பறிக்கும் என்று சொல்லி, இப்படி திருஞான சம்பந்தருடைய தேவார அமைப்பு இப்படி இருக்கிறது. ஒரு சில பதிகங்களில் இல்லை என்று நான் சொன்னேன். அது எப்பாவது சந்தர்ப்பம் வரும்போது நான் எந்த பதிகம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். ஆக திருஞான சம்பந்தர் முதல் முதலாக பாடிய திருப்பதிகம் தோடுடைய செவியன் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதனை நமக்கு வகுத்து சொல்லுகிறவர் தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். இப்ப திருஞான சம்பந்தரை இந்த முதல் பதியம் பாடிவிட்டார். திருஞான சம்பந்தரை அவருடைய தகப்பனார் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாராம். இதனையும் காட்டுவது தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போனார் தெருவில். தெருவில் இருந்தவர்கள் என்ன பாடினாங்க தெரியுமா? தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்கிறார், நல்ல அப்பா தோல்ல உட்கார்ந்திருக்கிறார். தெருவில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்களா இத? தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்றார், காளியர் தவமே, சீராய் பண்ண தவம் அல்லவா நீ என்று சொல்லுகிறார்களாம். காளியர் தவமே, கவுனிய தனமே, கலைஞானத்து ஆழிய கடலே, கலைஞானத்து ஆழிய கடலே, அதனிடை அமுதே, அடியான் வாடிய வந்து இம்மண்ணில் எழிசை மொழியால் தன் திருவருள் பிரச்சனை என்பான். வீட்டுக்கு போயிட்டார். அன்று மாலையே திருஞான சம்பந்தருடைய யாத்திரை தொடங்குகிறது. ஒரு பதியும் பாடிவிட்டார் தோழி செவியன். அன்று மாலையே புறப்படுகிறார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், திரு கோலக்கா என்று அதற்கு பெயர். கோலம்னா அழகு, கான்னா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று அதற்கு பெயர். அங்க போய் என்ன பண்ணினார் சுவாமி? திருஞான சம்பந்தர் பாடாத தலங்கள் கிடையாது இல்லையா? ஆம், அங்க போய் ஒரு திருப்பதியம் பாடுகிறார் சுவாமி. கையிலே தாளம் போட்டு தான் பாடினார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிடார் பெருமான். மடையில் வாழை பாய, மடையில் வாழை பாய, மடையில் வாழை பாய, மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா சுவாமி. முதல்ல எடுத்த உடனே சோலையைத்தான் பாடினார்.
இயற்கையத்தான் பாடினார்.
ஆமா,
இன்னைக்கு இல்ல சொல்றாங்க மரம் மழை உண்டாக்கும்னு சாமி அப்பவே சொல்லிட்டார்.
ஆமா,
எடுத்த உடனே இயற்கையத்தான் சொல்றார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் வைகை கோலக்காவுடான். இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இன்னொன்னு இந்த சுவாமி நான் திருத்தோணியப்பரை கேட்டு ஏன் வாங்கினார்னு சொன்னேன், வேற்று மதத்தவர்கள் இந்த நாட்டில் சிவாலயத்தை வாழ விடவில்லை, இதனை வாழ்விக்க வேண்டும், அதற்கு வேண்டிய குழந்தையை நீதான் கொடுன்னு கேட்டனர். அப்போ இருந்த சூழ்நிலை யாரும் இந்த வேற்று மதத்தவர்கள் எதிர்த்து நிக்க முடியவில்லை. எதிர்த்து நிக்கக்கூடிய குழந்தையைத்தானே அவர் கேட்டாரு. ஆக வேற்று மதத்தில் இருப்பவர்கள் தினந்தோறும் குளிக்கிறது கிடையாது. அதுல அந்த மதத்தில் எது சமண மதத்தில் இங்க பெண்கள் தனந்தோறும் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இது வேற்று மதத்தவர்கள் என்று தெரியத்தான் இல்லையா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஆடை உடுத்திட்டு போனான்னா அவன் என்ன இனத்தவன்னு சொல்லிவிட முடியும். இன்னைக்கு முடியுமா? முடியாது. எல்லாம் ஒரே ஆடை. நிச்சயமாக ஒருத்தன் இரவுல எங்கேயாவது படுத்து தூங்கினான்னா அவன் வெளியூர் ஆளா உள்ளூர் ஆளா தூங்குறான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் சாப்பிடும் போதே இவன் வந்து சைவ சாப்பாட்டுக்காரனா அசைவ சாப்பாட்டுக்காரனா நிச்சயமா சொல்லிவிட முடியும். ஆக இந்த பெண்கள்லாம் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சைவர்கள் என்பதைத்தான். அதனால்தான் சுவாமி சொன்னார் திருநாவுக்கரசர், கோயிலுக்கு போன்னு சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா, பெரும்புலர் காலை மூழ்கி கோயிலுக்கு போன சொல்றாரு பாத்தீங்களா. நீங்க குளிக்காமலே கோயிலுக்கு போற ஒரு மதம் உண்டல்லவா? நான் குறை சொல்றேன் எண்ணி விடாதீர்கள். நம்ம மதத்தை பத்தி நான் சொல்லும் பொழுது இன்னொன்னே அந்த சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். குறை சொல்லுங்கிற நோக்கம் எனக்கு நிச்சயமா கிடையாது. ஆக கோயிலுக்கு போன சொல்லும் போது நிச்சயமாக குளிச்சிட்டு போன தான் சொல்றாரு சுவாமி. யாரு? அப்பர் சுவாமிகள். பெரும்புலர் காலை மூழ்கி எத்தனை மணிக்கு எப்ப குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட, காலை புலர் காலை பெரும்புலர் காலை அப்படின்னு சொல்லும் போது, இந்த பெரும்புலர் காலை நாலு மணி. நாலு மணிக்கு பச்சை தண்ணியில ஒருத்தன் குடிச்சவனே ஆனால் அவன் டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது என்று சொல்லுவாரு. அதுதான் இந்த ரெட்டிப்பட்டி சுவாமி சட்டம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். குளிக்கிறவனே கிடையாது நம்ம ஆளுகள்ல ரொம்ப பேர். குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம், இவனுக்கு குளிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இல்லையா. அதத்தான் சாமி சொல்றாரு, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. இந்த பித்தர்க்கு பத்தர் ஆனான்னா நிச்சயமா அவன் மூழ்கிடுவான். ஆமா, இந்த பக்தி அவனுக்கு வரும்பொழுது நிச்சயமா அவன் காலையில குடிச்சு விடுவான். இந்த குடிக்கிறதுனால பக்தி வந்ததா, பக்தினால குடிச்சிருந்ததாங்கிறது அது ரெண்டு பிரிக்க முடியாத ஒன்று. ஆமா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினர் கட்டி மூழ்வார் கடவுள் வீரட்டனாரே. ஆக கோயிலுக்கு போன கொஞ்சம் மலர் எடுத்துட்டு சாமிக்கு ஏதேனும் ஒரு காணிக்க கையை விசிறிட்டு கோயிலுக்கு போகணும். குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கும் மகான்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் போகும்பொழுது கையை விசிறிட்டு போகணும். ஏதேனும் எடுத்துக்கொண்டு காணிக்கை கொண்டு கொடுத்தோம் இல்லையா. அதத்தான் சுவாமி இங்க சொல்ற. சுவாமி மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். கடவுள் இலக்கணம் பின்னாலத்தான் சொல்றாரு. சடையும் பிறையும் சாம்பற் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கிறோம் என்று சொன்னார். பெண் தான் பாகமாக பிரச்சன்னிக் கொண்டான் கோலக்காவு கோயிலா கொண்டான் கோயிலா கண்டான் பாதம் கையார் கூப்பவே. கோலக்காவு கோயிலா கண்டான் பாவம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. இந்த பாட்டுல ஒரு ஒரு உண்மையை சொல்றாரு பாத்தீங்களா, எவ்வளவு தத்துவ கருத்து பாத்தீங்களா. ஒரு காலத்து சிவன் இந்த நஞ்சத்தை உண்டான், அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாவிட்டால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும் என்றுதானே சொல்லுகிறது திருவாசன. அதைத்தானே சொல்கிறது, கோலாலமாகி குறைகடல்வாய் அந்தடிந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுர்தான் நேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கான் சடலோவான். ஊமை பெண்ணை கேட்டார் மாணிக்கவாசகர். அவன் நஞ்சத்தை குடித்தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். தெரியுமே அப்படின்னு சொன்ன அந்த ஊமை பெண்ணு என்ன சொன்னா தெரியுமா, அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாமல் போயிருப்பானே, ஏனால் பிரம்மனே பிரம்மனும் மகாவிஷ்ணுமே போயிருப்பார்களே. பிரம்மனே போய்விட்டான், மகாவிஷ்ணுவே போயிட்டான், அப்புறம் தருமர சாமிநாதன் எங்க போவான்? போற இடம் தெரியுமா? கோலாலமாகி குறைகள் வாய் அந்தடிந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுதானின் நேடி ஆலாலம் உண்டிலனே அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுத காணாத என்பது திருச்சாடல் என்று பெயர். திருவாசகத்தில் வர்ற பகுதி இந்த திருச்சாடல் என்ற பகுதியை நாம தினந்தோறும் 20 பாட்டு இருக்கு. அதை சொன்னமையானால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னார்கள் நல்ல சுத்தமான சொல்லு வரும் அந்த 20 பாட்டையும் படித்தார் என்று பெரியவர்கள் சொல்லுவார். நான் தினந்தோறும் படிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் நல்லா பாடும் போதே இந்த தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஞாபகம் பாடினா யாரு கேட்பா? ஒருத்தருக்க மாட்டான் எல்லாமே. நான் தெளிவா சுரர் உலக நரர்கள் அப்படின்னு சொல்லும் போதே 4 பேர் தான் இருக்காங்க. அது என்னமோ இந்த அரங்கம் செய்த புண்ணியம்.